சகோதர சகோதரிகளே, இந்த மதிய வேளையிலே முதல் பாடமாக தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற பாடம் சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடம். இந்த தலைப்பின் கீழ் திண்டுக்கலிருந்து வந்திருக்கிற நம்முடைய சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் தேவ செய்து கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மதியான வேளையிலே கிறிஸ்து இயேசுவினுடைய உன்னதமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, என்னுடைய அருமையான சபை அங்கங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபை இன்றைய நாளிலும் இந்த அருமையான ஒரு ஆவிக்குரிய மாநாட்டிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு மேலான வாய்ப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் அருமையான ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைய நாளிலும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியிருந்தவர்களாக ஒரு புதியதொரு ஜீவியத்திலே முதலாவது நாளாக காலடி எடுத்து வைத்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஒரு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். மதியான வேளையாக இருக்கிறபடினாலே யாவரும் நம்முடைய கண்களை கொஞ்சம் திறந்து வைத்து தேவனுடைய சத்தியங்களுக்கென்று நம்முடைய செவிகளையும் கொஞ்சம் திறந்து வைத்து நாம் சத்தியங்களை உள்வாங்கி தேவனுக்கு பிரியமான ஜீவியத்திலே நாம் வாழ்வதற்கு முயற்சிகளும் பிரயாசங்களும் நாம் எடுப்போம். அந்த ஒரு வகையில் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நாம் எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன பிரகாரம் சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் பரிசுத்தவான்களாகிய நமக்கு. ஆம், ஏனென்றால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த உலக ஜனங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது இந்த உலக ஜனங்களுடைய வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை முறை இவைகள் எவ்வண்ணமாக இருக்கு என்று பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முறை நன்கு அறிந்தவர்களாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, உலக ஜனங்களுடைய வாழ்க்கை முறை நமக்குத்தான் முழுவதுமாக தெரியும். ஏன்னா உலக வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களாக, உலகத்தில் இருந்தவர்களாக இந்த பரிசுத்தமான அழைப்பிற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சோ, உலக ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் எப்படி இருக்கு என்று பார்க்கும்போது அது முற்றிலுமாக பாவம் நிறைந்ததாய் அங்க இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறையா கூட அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ, உலக ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து வேதாகமத்தில் அங்க பார்க்கும்போது இதை குறித்து தாவீது அவர் பேசுறாரு. சங்கீதம் 39வது சங்கீதம் 6வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்க.
வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான்.
போதும், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இவைகளை பார்க்கும்போது முழுவதுமாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சுபாவம், அவங்களுக்கு எந்த விதமான நோக்கங்கள் இல்லாதவர்களாக ஒரு வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீது அங்க சொல்லுகிறத இங்க நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட வேஷம் நிறைந்த வாழ்க்கை, அதாவது உலகத்துல தான், பாவங்கள் நிறைந்த, துன்மார்க்கங்கள் நிறைந்த இந்த உலகத்துல தான் தேவன் விசேஷமாக நம்மளை பிரித்தெடுத்து இந்த உன்னதமான அழைப்பை கொடுத்து நம்மளை மீண்டும் எங்கத்தான் வச்சிருக்கிறார்னா, இதே உலகத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறார். சோ, நாம கூட இப்பேற்பட்ட வாழ்க்கையில அனுபவம் பெற்றவர்களாக, இப்பேற்பட்டதான வாழ்க்கை முறைகள்ல அனுபவங்கள் வாங்கினவர்களாகத்தான் இந்த ஒரு அழைப்புக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா நம்மளை பார்த்து சொல்லும் போது தேவன், இப்ப உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் இனி இந்த உலகத்துக்கு உரிய வாழ்க்கை வாழாமல் இருக்கணும். இதுதான் தேவன் நமக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் எதிர்பார்ப்பு. சோ, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், நோக்கங்கள், ரொம்ப அருமையாக கடந்த இரண்டு பாடங்கள் இந்த பாடங்களுடைய தாற்பரியங்கள் கூட அவனமாகத்தான் இருந்துச்சு. சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது இப்பேற்பட்ட பாவங்கள் நிறைந்த உலகத்துல தான் தேவன் நம்மளையும் கூட இங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்மளை நாம் தற்காத்துக் கொள்வது எப்படி, எவ்வழியில, எதன் வழியாக என்று பார்க்கும்போது இதையும் மேற்படி சொன்ன அதே சங்கீதக்காரன் இங்க சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 119 சங்கீதத்தில் 9வது வசனம், ஆமாம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தன் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுவதனால் தானே. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை இந்த உலகத்தில் எவ்வகையிலையும் கரைப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு எப்படி அவங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் மூலியமாகத்தான். இதைத்தான் ரொம்ப அருமையாக, ரொம்ப எளிமையாகவும் அங்க தாவீது அங்க எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப வசனம் படித்து வசனங்கள் வாரியாக அவைகளின்படி நம்ம வாழ்ந்துட்டா நம்ம பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ்ந்துட முடியுமா என்று பார்க்கும்போது கண்டிப்பாக முடியும். ஆனா அதே சமயங்கள்ல தேவன் அவருடைய வேதாகமத்தின் புஸ்தகத்தை எவ்வண்ணமாக கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவர் நேரடியான வசனங்களும் கொடுத்திருக்கிறாரு, அதே சமயங்கள்ல தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் கொடுத்திருக்கிறாரு, ஓமைகள் இவைகளும் இருக்குது. அது மாத்திரமல்ல சில விசேஷமான மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள் இவைகளையும் தேவன் அவருடைய பரிசுத்தமான வேதத்தின் புஸ்தகத்தில் அவர் வச்சிருக்கிறார். ஏன் என்று பார்க்கும்போது வசனங்கள் மாத்திரம் கிடையாது சரிங்களா, சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, இன்னும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை, இப்பேற்பட்டதான மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கூட நாம் பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகள்ல சுத்தத்தை கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளையும் தேவன் அங்கு வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நாம் யார் யாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால் அதுதான் சாலமோன். சாலமோனை பத்தி நம்ம படிக்கணுமா அல்லது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடங்களை கற்றுக்கொள்ளணுமா, இது அவசியமா என்று பார்த்துட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய அருமையான ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பேசும்போது பாருங்க ஒரு வார்த்தை சொல்றார், மத்தேயோ 12:42 வசனம்,
தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள்.
ஆமா பாருங்க, அப்ப கிறிஸ்து இயேசு அவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசும்போது தன்னை யாரோடு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் என்று பார்க்கும்போது சாலமோனோடு. சாலமோனிலும் தன்னை எப்படி பேசுறார்னா, சாலமோனை காட்டிலும் பெரியவர், ஆமா உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அங்கு பேசுறார். ஆனால் மாறாக சாலமோனை பற்றியதான எந்த விதமான விஷயங்களோ அல்லது சாலமோனுடைய வாழ்க்கையில அவருக்கு உண்டான தீர்ப்புகளை குறித்தோ அங்க சாலமோன், அதாவது கிறிஸ்து இயேசு பேசாமல் சாலமோனை காட்டிலும் நான் பெரியவர் அப்படின்ற ரீதியில பேசும்போது, அப்ப எந்த வகையில சாலமோன் கிறிஸ்து இயேசுவை சரிங்களா அவருக்கு ஒரு ஒப்புமையாக அங்க இருக்கிறார், அல்லது கிறிஸ்து இயேசு எவ்வளமாக சாலமோனை காட்டிலும் அல்லது அவரோடு தன்னை ஒப்பிட்டு சாலமோனை காட்டிலும் தன்னை பெரியவராக அங்க காண்பிக்கிறார் என்று பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சாலமோனுடைய வாழ்க்கைக்குள் போய் பார்க்கும்போது தான் கிறிஸ்து இயேசு ஏன் அப்படி பேசிட்டாரு, அவர் பேசினுடைய நோக்கம் என்ன, அப்ப சாலமோனுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் சரிங்களா, சோ அதுல விசேஷமான பாடங்கள் எல்லாம் தேவன் நமக்கு எப்படி தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது சாலமோன் என்று அவருடைய பெயர் சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுகள்ல வர்றது என்ன, சாலமோன் என்ற பெயரை நம்ம காதுகள்ல கேட்ட உடனே நம்முடைய நினைவுகள்ல வர்றது என்ன, ஆமா ஞானம். சாலமோன் அப்படின்னாலே ஞானம் தான் நம்முடைய நினைவுகளுக்கு அங்க வரும். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப சாலமோன் தேவனிடத்தில் விசேஷமான ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவராக, சோ அதன் வாயிலாக தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தை பயன்படுத்தினவராக அங்க இருந்தான். ஆனால் உங்கள் மத்தியில ஒரு கேள்வியோட நம்ம உள்ள போகலாம், என்னன்னா சாலமோன் சிறு வயதிலேயே தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்று வாங்கினான். ஆனா அவர் அந்த ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் அந்த ஞானத்தை அவர் தக்க வைத்திருந்தாரா, அல்லது அந்த ஞானத்தை உடையவராக அவர் இருந்தாரா என்ற ஒரு முதல் கேள்வி. தேவனிடத்தில் சிறு வயதில் பெற்றுக்கொண்ட ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அந்த ஞானத்தை உடையவராக அவர் இருந்தாரா, இந்த ஒரு கேள்வியை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், சாலமோனை குறித்து கிறிஸ்து இயேசுவே அங்கு உயர்வாக பேசும்போது, இன்றைய நாட்கள்ல சாலமோனை குறித்து அநேகருக்கு என்னதுன்னா அவங்க பிடிக்கிறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, சாலமோனுடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள் அநேகருக்கு என்ன ஆகுது, அநேகருடைய இருதயங்கள்ல அவருடைய வாழ்க்கை முறைகளை அங்க ஏற்றுக்கொள்வதற்கு அங்க ஒவ்வொருதில்ல, அங்க நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்றதில்ல அவருடைய வாழ்க்கை. ஏன்னா அவ்வளவு விரோதமான காரியங்கள் பாவங்கள் என்ன பண்ணிருக்கிறார்னா சாலமோன் அங்க பண்ணிருக்கிறார். சோ இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது சாலமோனுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நமக்கெல்லாம் பார்க்கணுமா பாடம், நமக்கெல்லாம் அப்படி என்ன விசேஷமான பாடங்கள் தேவன் வைத்திருக்க போகிறார் அப்படின்ற கேள்விகள் வந்துட்டாலும், சோ நாம் பார்க்கலாம் ஏன் சாலமோனுடைய வாழ்க்கையில ஏன் அப்பேற்பட்ட காரியங்கள் அவர் ஈடுபட்டார் என்று பார்க்கும்போது அதுல கூட விசேஷமான காரியங்கள் அங்க இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளை நம்மளால் உணர முடியும். சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது சாலமோன் இவர் இஸ்ரேல் தேசத்துல தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு அடுத்த பிரகாரம் இவர் தான் அவர் அரியணை ஏறார், ராஜாவாக அங்கு ஆகிறார். சோ இவர் ராஜாவாக ஆகும்போது இவருடைய வயது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 20வது வயதுல, இளம் வயதுல 20வது வயதுல இவர் இஸ்ரேல் தேசத்துல இவர் ராஜாவாக அங்கு ஆகிறார். ரெண்டே கோத்திரம் தான் இவர் இது பண்ணது, எது எதுங்க, ஆமா யூதா மற்றும் வென்யமின் கோத்திரத்தின் ராஜாவாக அங்க இவர் அங்க ஆகிறார் சொல்லி பாக்கிறோம். சோ 20வது வயதுல இவர் ராஜாவாக அங்க அரியணை ஏறார். சிறு வயதுல ராஜாவாக அரியணை ஏறி அவர் தேசத்தின் மீது ராஜாவாக இருக்கும்போது அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இது சாதாரணமான ஒரு நிலை கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தின் மீது அவர் ராஜா என்று பார்க்கும்போது அந்த ஜனங்களை சரியான வகைகளில் என்ன பண்ணணும்னா அவர் வழி நடத்தணும், அவர்களை நியாயம் விசாரிக்கணும், அவர்களை எல்லா வகைகளையும் அவர்களை பாதுகாத்து தேவனுக்கு முன்பாக இவர் நீதியான காரியங்களை அங்க செய்யணும். அப்போ இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா தாவீது இவ்வண்ணமாகத்தான் கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருந்தவராக ராஜாவாக இஸ்ரேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை நல் வழியில் அவர் நடத்தி ஜனங்களுக்கு எந்த விதமான பாரங்களும் அங்கு கொடுக்காமல் சரியான நீதியான வகைகள்ல ஜனங்களை ரொம்ப அழகாக அவர் வழிநடத்தினார். இப்ப அதே பொறுப்புல யார் வந்திருக்கிறானா, சாலமோன் வந்திருக்கிறார். சிறு வயது வேற, அப்ப அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்னா அதிக டென்ஷன் அங்க அவருக்கு ஆயிருக்கு. காரணம் என்னன்னா இவ்வளவு திரளான ஜனங்கள், அதுவும் விசேஷமான ஜனங்கள், இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்துறது, இந்த ஜனங்களை நான் எப்படி நான் நியாயம் விசாரிக்கிறது அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு பயத்துல அங்க அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் பாருங்க, இதே நினைவுகளோடு அவர் படுத்து உறங்கும் போது தேவன் அவருக்கு அங்க தரிசனமாகிறாரு. நீங்க வசனம் வாசிங்க, 2 அதிகாரம் 1:7-12.
நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி,
பாருங்க சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி என்ன கேக்குறாரு,
நீ விரும்புகிறது
என்ன என்னிடத்தில் கேள் என்றார். ஒருவேளை நம்ம கிட்ட தேவன் தரிசனமாகி வாய்ப்பு இல்ல, தரிசனமாகி நீங்க விரும்புறத என்கிட்ட கேளுங்கள் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம், என்ன அழைப்புக்கு வந்திருக்கிறோமோ இந்த அழைப்புல உயர்வான ஆசீர்வாதத்தை ஒரு செகண்ட்ல ஒரு வரமா கேட்டு என்ன ஆயிரும்னு நினைப்போம், போகணும்னு நினைப்போம், கண்டிப்பா நினைப்போம், நினைக்க மாட்டீங்களா? ஏன்னா தேவனே கேட்கிறாரு, நீ விரும்புறத என்ன என்கிட்ட கேள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரிங்களா, நம்ம கிட்ட எது உச்சபட்சமாக என்ன ஆசீர்வாதத்தை கேட்க முடியுமோ அவைத்தான் என்ன பண்ணுவோம், தேவன் கிட்ட கேட்போம், சரிங்களா? இவ்வளவு பாருங்க, இன்னும் சொல்லும் போது உலகப்பூர்வமாக ஒரு மனுஷன் இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்ட அவர் என்ன சொல்லுவாரு, என்றென்றைக்கும் சாகாதபடி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க கேட்கலாம், சரிங்களா? இப்படி நிறைய வகைகள்ல அவங்களுடைய அவங்களை சார்ந்து சுயநலமான சில விஷயங்களை அவங்க கேட்பாங்க. ஆனா சாலமோன் பாருங்க, தேவன் தரிசனமாகி அங்க தேவன் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க சாலமோன் கேட்கிற விஷயம் வாசிங்க நீங்க தொடர்ந்து.
சாலமோன் தேவனை நோக்கி, தேவரே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அனத்தை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க.
அவர் கேட்கிற விஷயம், இப்போதும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஜனங்கள், இந்த ஜனங்கள் மீது என்னை ராஜாவாக நீங்க வச்சிருக்கீங்க, என் தகப்பனுக்கு செய்திருக்கிற கிருபையை எனக்கும் நீங்க தந்திருக்கிறீங்க, இப்ப நான் இந்த ஜனங்களுக்கு மத்தியில போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக
ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திருக்கீங்க.
போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதானா அந்த ஜனங்களுக்கு மத்தியில உலாவிட்டு வருகிற விஷயமா அப்படின்னா இல்ல. இந்த ஜனங்களை எல்லா வகையிலும் சரியான வகையில சரிங்களா அவங்களை வழி நடத்துறதுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க தேவன் கேட்கிறார். சாதாரணமான விஷயமா. சோ தன்னை பற்றியோ தனக்கு தேவையான சில சுயநலமான காரியங்களை பற்றியோ அங்க முன்வைக்காமல், தேவனே உங்களுடைய ஜனங்களை நல்வழியில் நடத்துறதுக்கு அவர்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். கேட்ட உடனே தேவனுக்கு இது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, அவருடைய பார்வையில தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி தேவன் பாருங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வாசிங்க,
ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல்
பாருங்க. தேவன் சொல்றார், இந்த எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் அங்க இருந்திருக்கு. சோ இந்த எண்ணம் உங்க இருதயத்தில் இருந்ததுனால நீங்க எதை கேட்கல, உலகபூர்வமான செல்வத்தையோ ஆஸ்தியையோ உங்களுடைய பகைஞர்களுடைய ஜீவனையோ நீங்க கேட்காம நீங்க ஞானத்தையே நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு இது ரொம்ப பிடிச்சு போய் அவர் சாலமோன் கேட்ட அந்த ஞானத்தையும் கொடுக்கிறார். அதற்கும் மேலாக தேவனுடைய விசேஷமான குணலட்சணம், கேட்காத ஆசீர்வாதத்தையும் என்ன பண்றார் என்று பார்க்கும்போது அங்க சாலமோனுக்கு அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். சோ பாருங்க தேவன் வாசிங்க தொடர்ந்து,
நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார்.
பாருங்க இதுதான் தேவனுடைய விசேஷமான குணம். சோ நீ கேட்டது வேற, சோ அதையும் தருகிறேன். அது மாத்திரம் இல்ல, என்ன அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் தாரேன்னு சொல்லிட்டு அந்த பிளஸிங் பார்க்கும் போது, பூமியில உங்களை போல் ஒரு ராஜா உங்களுக்கு முன்னமும் இருந்ததில்ல, உங்களுக்கு பின்னமும் இருந்ததில்ல. ஞானத்துல மாத்திரம் கிடையாது, ஐஸ்வர்யத்திலையும் செல்வத்திலையும் சரி, உங்களை போல உங்களுக்கு ஒத்த ராஜா இந்த பூமியில யாருமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப அருமையான ஆசீர்வாதத்தை அங்க தேவன் அங்க கொடுக்கறதை அங்க நாம் பார்க்கிறோம் நாம. சோ இப்படியாக பாருங்க, முதல் முறையாக தேவன்கிட்ட தரிசனம் வாங்கி அவர் எதிர்பார்த்த அந்த ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு எதிர்பார்க்காத அந்த ஐஸ்வர்யங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக ஒரு வாழ்க்கையை அங்க சாலமோன் வாழ ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விசேஷமான ஒரு வாழ்க்கை. என்ன அப்படின்னா பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃப், ரொம்ப அருமையான வாழ்க்கை. தேவன் இவருக்கு தரிசனம் ஆகிறார் அப்படின்னா சாதாரணமான விஷயமா. அப்ப இவருடைய இருதயத்துல அந்த சின்ன வயசுல இவருடைய எண்ணங்கள் இவருடைய நோக்கங்கள் சரிங்களா எப்படித்தான் இருந்திருக்கு அப்படின்னா, தன்னுடைய தகப்பனை போல தாவீதை போல தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் தான் சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய லைஃப் அவர் பாக்குறாரு. போதாததற்கு அவருடைய தாயார் கூட நல் வழிகளில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா போதனை பண்ணி அங்க வழிநடத்திட்டு வர்றாங்க. சோ இவைகளின் பிரகாரம் ரொம்ப அருமையான நோக்கங்களும் எண்ணங்களும் குணங்களும் உடையவராக ஒரு அருமையான வாழ்க்கையை அங்க வாழ ஆரம்பிக்கிறார். தேவன்கிட்ட முதலாவது தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இவர், அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அவர் ஜனங்களை அழகான வழியில என்ன பண்றாருன்னா வழிநடத்துறாரு, நியாயம் விசாரிக்கிறார். மாத்திரமல்ல அவர் முதல் வேலையாக என்ன வேலை செய்யறார் அவர் ராஜ்யபாரத்தில் பாத்தீங்கன்னா, 20 வயசுல அவர் ராஜாவா ஆகிறார். தன்னுடைய 24வது வயதுல தன்னுடைய தகப்பனுடைய பிரதானமான நோக்கமாகிய தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த ஆலயத்தை அவர் என்ன பண்றாருன்னா கட்ட ஆரம்பிக்கிறார். சோ கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷங்கள் அவர் கட்டுறாரு அப்படின்னா 7 வருடங்கள். தன்னுடைய தகப்பன் அதுதான் அவருடைய உயிர் வாஞ்சியா இருந்துச்சு. நான் அரண்மனையில இருக்கும்போது தேவனே உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி சோ கூடாரங்கள்ல இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியோட மன துக்கத்தோட இருக்கும்போது அவர் தேவனுக்கு என்று சரிங்களா அவர் ஆலயம் கட்டுவதற்கு ரொம்ப வாஞ்சியா இருந்தார். ஆனா தேவன் அவருக்கு அனுமதி கொடுக்கல, அவருடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு இந்த ஒரு மாபெரும் அனுமதியை அங்க கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். சோ இப்படியாக அந்த ஒரு வேலையை அங்க முதலாவது செய்ய ஆரம்பிக்கிறார். தேவன் கொடுத்த ஞானத்தோடு அந்த ஆலயத்தை அவருக்கு எப்படி கட்ட ஆரம்பிக்கிறார்னா, அவர் அந்த ஆலயத்தை எவ்வண்ணமாக கட்டினார் அநேக சத்தியங்கள் அங்க சகோதரர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ பாருங்க அந்த ஆலயத்தை எவ்வளவு ஞானமாக தேவன் கொடுத்த ஞானத்தை பிரயோகித்து அந்த ஆலயத்தை அவர் ரொம்ப அருமையாக அங்க கட்ட ஆரம்பிக்கிறார். சோ 7 வருடங்கள் அந்த ஆலயம் கட்டின விதம் ஒரு சத்தம் கூட கேட்காத பிரகாரம் அந்த கல்கள் எங்கன்னா குவாரியிலேயே செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு எங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த ஆலயத்தை எங்க கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இவ்வளவு ஞானத்தையும் வாங்கிட்டு ரொம்ப அருமையான ஜீவியம் ஜீவிச்சுக்கிட்டு அந்த 7 வருடம் முழுவதும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதுதான் பிரதானமான ஒரு எண்ணமாக வைத்து இப்படியாக அவர் போயிட்டு இருந்தார். சோ ஆலயம் கட்டி முடித்த உடனே அவர் அந்த ஆலயத்தை அவர் டெடிகேட் பண்றார், அவர் பிரதிஷ்டை பண்றார். அது கூட வேதாங்கத்தில் நாம் பார்க்கிறோம். நாம சோ இப்படியாக ரொம்ப அருமையாக ரொம்ப விமர்சையாக அவர் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு உள்ள போகிறார். என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அரண்மனை கட்டுகிற வேலை. சோ தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அவர் கட்டுகிற இரண்டாவது கட்டுமான பணி என்னன்னா தனக்கென்று அங்க அரண்மனையை அங்க கட்ட ஆரம்பிக்கிறார். சோ இது கூட சாதாரணமான விஷயம் இல்ல. அது 13 வருடங்கள் தேவனுடைய ஆலயத்தை 7 வருடம் கட்டினது போல தனக்கென்று அந்த ஒரு அரண்மனையை அங்க கட்ட ஆரம்பிக்கிறார். சோ இப்படியாக இவருடைய ஜீவியம் ரொம்ப அருமையாக அங்க போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது சரிங்களா, சோ இவர் 24வது வயதுல ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தவர் தன்னுடைய 31வது வயதுல அவர் என்ன பண்றாருனா அந்த ஆலயத்தை அங்க கட்டி முடிக்கிறார். பிற்பகுதியில தன்னுடைய 35வது வயதுல மீண்டுமாக தேவன்கிட்ட இரண்டாவது முறை அங்க அவர் தரிசனம் வாங்குறார். சோ இரண்டாவது முறை தேவன் தரிசனமாகி சாலமோனை பார்த்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா நீங்க வாசிங்க, 1 ராஜாக்கள் 9:2.
சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார்.
பாருங்க, கர்த்தர் கிபியோனிலே தரிசனமானது போல இரண்டாவது முறை என்னானாராம் சாலமோனுக்கு இரண்டாவது முறையும் தரிசனமானார். வாசிங்க,
கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்.
பாருங்க, நீ என் சமூகத்தில் பண்ணின விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன்.
நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும்
பாருங்க, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றும்
விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும்
பாருங்க, தேவன் அவருடைய வாயிலிருந்து இப்பேற்பட்ட வார்த்தை எங்க வருது அப்படின்னா அப்ப இவர் என்ன இருதயத்துல எப்பேற்பட்ட சிந்தையுடையவராக அந்த வேலைகளை அவர் அங்க செஞ்சிருப்பார். முதல் முறை தரிசனம் வாங்கி சரிங்களா, இரண்டாவது முறை தரிசனம் வாங்குற இந்த இடைப்பட்ட காலப்பகுதியை பார்க்கும் போது இவருடைய லைஃப் தேவனுடைய பார்வையில எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப அருமையாக தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள் முதலாவது சகலமுமே தேவன் அவரை பிரியப்படுத்தக்கூடியதாக அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையாக அங்க இருந்திருக்கு சரிங்களா. சோ ஆனா இவைகளோடு தேவன் இரண்டாவது முறை தரிசனம் ஆயிட்ட ஒரு நிப்பாட்டல சில எச்சரிப்புகளை அங்க கொடுக்கிறார் சாலமோனுக்கு. வாசிங்க,
நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்.
ஆமா, இரண்டாவது முறை தரிசனம் அங்க ஆயிட்டு தேவன் அவருடைய வேலைகளை எல்லாம் அங்கீகரித்து அவருக்கு சில பாராட்டுகள் அவருடைய வாய்களில் இருந்து என்ன பண்ணார்னா அதை ஏற்றுக்கொண்டதாக ரொம்ப அருமையான சில விஷயங்களை அங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் எச்சரிப்பை அங்க கொடுக்கிறார். என்ன மாதிரியான எச்சரிப்பு அப்படின்னா, கடந்த காலங்களில் வாழ்ந்தது போலவே நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன பண்ண, எனக்கு பிரியமான பிரகாரம் நீ வாழ்ந்துக்காமே, உன் தகப்பன் எப்படி எனக்கு முன்பாக என்னோட சமூகத்துக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தாரோ அதே போல நீ என் கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு எந்த வகையிலும் நீ மறந்துடாதன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை அங்க கொடுக்கறதாங்க நாம் பார்க்கிறோம். பாருங்க, முதல் முறை தரிசனமாகி இரண்டாவது முறை தேவன் தரிசனம் கொடுக்கிற காலப்பகுதி வரைக்கும் சாலமோனுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையுமாக தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை அங்க அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இரண்டாவது முறை தரிசனம் கொடுக்கிறப்ப கூட இவர் வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இரண்டாவது முறை தரிசனம் வாங்கினதற்கு பிற்பாடு இவருடைய லைஃப் அப்படியே அங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. யாருடைய லைஃப்? சாலமோனுடைய லைஃப். இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் இன்ன நாட்கள்ல புதிதாக உடன்படிக்கை பண்ணிருக்கிற சகோதர சகோதரிகளும் இருக்கிறீங்க, கடந்த காலங்கள்ல உடன்படிக்கை பண்ணி ஒரு சில ஆண்டுகளோ அல்லது பல ஆண்டுகள் ஆயிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட இங்க இருக்கிறீங்க சரிங்களா. ஆனா ஆரம்பத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது எவ்வளவு உண்மையோடு எவ்வளவு உத்தமத்தோடு இருதயத்தில் நாம இந்த சித்தம் தேவ சித்தம் செய்யணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்ற வாஞ்சியோட தான் இந்த அழைப்புக்குள்ள வர்றோம். வாஞ்சியோட தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஓடுவதற்கான அந்த விஷயங்களை நம்ம முயற்சிகள் பிரயாசங்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அப்படித்தான் அங்க இருக்குது. சோ இதே போல தான் அங்க சாலமோன் கூட அங்க இருந்திருக்கு. ஆனா இரண்டாவது முறை பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிற்பாடு அங்கிட்டு அவருடைய வேலையாக அங்க அப்படியே அங்க செப்பரேட் ஆகிறார், பிரிய அங்க ஆரம்பிக்கிறார், அரண்மனை கட்ட ஆரம்பிக்கிறார். அரண்மனை கட்டுறதோட மாத்திரம் கிடையாது, என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் உலகத்துக்குள் அங்க ஈடுபட ஆரம்பிக்கிறார். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இரண்டாவது முறை தரிசனம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சாலமோனுடைய வீழ்ச்சியை அவருடைய வாழ்க்கையில நம்மளால அங்க பார்க்க முடியும். எப்படி அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாச்சுன்னா, அவருடைய திருமண வாழ்க்கையிலிருந்து அங்க ஆரம்பமாகுது. சாலமோன் திருமணம் பண்ணினாரு, அந்த திருமணம் தான் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு மாபெரும் ஒரு வீழ்ச்சியை எங்க கொடுத்துச்சு. திருமணம் பண்றது தப்பா? திருமணத்தினால அவர் வாழ்க்கையே போச்சா? என்ன அது விஷயம்? ஆமா, திருமணம் பண்ணது தப்பு இல்ல, தேவன் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இவர் எங்க போய் திருமணம் பண்ணார் அப்படின்னா, எகிப்துக்குள்ள போய் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் திருமணம் பண்ணார். யாருன்னா பாரோ, பாரோவுடைய பெண் மகளை அவர் என்ன பண்ணார்னா அவர் மனம் முடித்தார். ஏன் போய் எகிப்துல போய் மனம் முடிக்கணும், காரணம் என்ன அப்படின்னா, சாலமோன் இவர் ஞானத்துல மாத்திரம் பெரியவர் கிடையாது, சரிங்களா? ஞானத்தை பெற்றுக்கொண்ட இவர் இந்த உலகத்துல எப்பேற்பட்டவராக இருந்தார்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் செல்வ செருக்கிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, இவர் தன்னுடைய ஞானத்தை சகல காரியங்களையும் என்ன பண்ணிருக்கிறார்னா பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட அதிக ஞானம் அங்க இருக்குதுன்னு வைங்க, நாம என்ன பண்ணுவோம்? உலகபூர்வமான விஷயங்கள்லயோ அல்லது தொழில் ரீதியாகவோ நம்முடைய ஞானத்தை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதே போல் சாலமோன் தன்னுடைய ஞானத்தை எதற்கு அங்க யூஸ் பண்றாருனா, உலகபூர்வமான பிசினஸ். சாலமோன் ஒரு சாதாரண ராஜா மாத்திரம் கிடையாது, அவர் ஒரு பிசினஸ் மேன், சரிங்களா? சோ அதனால தான் பல தேசங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா வியாபார ரீதியாக அவர் கடந்து வாங்க போறார். சோ இப்படியாக அவர் கடந்து போகும்போது சாலமோனுடைய பேரை கேள்விப்பட்டவங்க, அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவரை போய் பார்த்திருப்பாங்க, சரிங்களா? அவருடைய அழகை பார்த்திருப்பாங்க, அவர் ஞானத்தை கேள்விப்பட்டவங்க அவரை பார்க்கணும்ன்ற ஆவல்ல ஆசையில என்ன ஆயிருப்பாங்க, அங்க போயிருப்பாங்க. சோ இந்த ஒரு வகையில தான் அவர் தொழில் ரீதியாகத்தான் என்னங்கிறார், வியாபார ரீதியாகத்தான் அவர் எங்க போறாருன்னா அங்க எகிப்துக்குள்ள போறார். இவர் ஒரு ராஜா மாத்திரமல்ல, ஒரு வியாபாரியாக ஒரு தேசத்துக்குள் உள்ள நுழையும் போது அந்த தேசத்துல இவரை அப்படியே விட்டுருவாங்களா, வியாபாரம் பண்ண அனுமதிச்சிருவாங்களான்னு விட மாட்டாங்க. அப்ப இவர் யாரை தான் போய் சந்திக்கணும்? இன்னொரு தேசத்தின் ராஜா. எந்த தேசத்துக்கு போறாரோ அந்த தேசத்தின் ராஜாவை அவர் மீட் பண்ணணும், அவர்கிட்ட அனுமதி வாங்கணும், அப்புறம் தன்னுடைய வியாபாரத்தை என்ன பண்ணணும், அவர் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இதுதான் அங்க முறையாக அங்க இருந்துச்சு. சோ இந்த ஒரு வகையில பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் அங்க போறார். சோ இப்படி போகும்போது தான் இவரை பார்ப்பதற்கு, யோசிச்சு பாருங்க, இவர் எகிப்துக்குள்ள போறாருன்னா இவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஏன்னா இவரை பாக்கிறதுக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு ராணி என்ன, ஆமா வந்தாங்களா இல்லீங்களா, சேவா ராட்டு நாட்டு ராஜஸ்திரி வந்தாங்களா இல்லீங்களா? சோ இவரை பார்ப்பதற்காகவே எத்தனையோ மாதங்கள் பிரயாணம் பண்ணி வந்தாங்க. இப்ப இவரே ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லும் போது இவரை பார்க்காம இருப்பாங்களா? அப்ப எவ்வளவு ஆவலோடும் எவ்வளவு வாஞ்சியோடும் அங்க பார்க்க போயிருப்பாங்க. சோ இதுதாங்க நடந்துச்சு. இப்படி போகும்போது தான் பார்வனுடைய அரண்மனையில அந்த வியாபார ரீதியாக அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. வியாபாரத்தை இன்னும் அதிகமா உறுதிப்படுத்தணும்னா என்ன பண்றாருன்னா, அங்க பாரோவுடைய பெண், சோ அவங்களுடைய பிள்ளைகளை அங்க திருமணம் அங்க பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் அவருடைய திருமண வாழ்க்கை அங்க ஆரம்பமாச்சு. ஆனா இவர் ஒன்னோட நிறுத்தல, எவ்வளவு போயிருக்கிறாரு? ஆமா, சோ கிட்டத்தட்ட 1000 அங்க திருமணங்கள் அங்க அவருக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம வசனம் நீங்க வாசிங்க, 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் 1வது வசனம் மற்றும் 3வது வசனம்.
ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான்.
இவர் ஆசை வைத்த, இவர் திருமணம் முடித்த எல்லா பெண்களுமே யார்? இஸ்ரேலுக்குள்ள ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி வசனம் காமிக்கல. எல்லாருமே யார்? எல்லாருமே அந்நிய, ஆமா, இஸ்ரேலர்கள் அல்லாத அந்நிய ஸ்திரீகள், சரிங்களா? இவங்களைத்தான் அவர் என்ன பண்ணிருக்கிறார், அங்க ஒரு திருமணம் அங்க முடிச்சிருக்கிறார். இதுதான் இவர் வாழ்க்கையில பண்ணின முதலாவது மிகப்பெரிய அங்க தவறாக அங்க இருந்துச்சு. சோ இதைத்தான், இதுல இருந்து தான் அவருடைய வீழ்ச்சி கூட அங்க என்ன ஆகுதுன்னா அங்க ஆரம்பமாகறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க நாம் பார்க்கிறோம், நாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, சரிங்களா? சோ திருமணம் பண்றது அங்க தவறு இல்ல, ஆனா இவர் திருமணம் பண்ண விதங்களும் முறைகளும் தான் அங்க தவறாக அங்க இருந்துச்சு. இஸ்ரேலுக்குள்ள சரிங்களா, அவர் திருமணம் முடிச்சிருந்தா இந்த பிரச்சனைகள் இங்க கிடையாது. ஆனா அந்நிய ஸ்திரீகளை இங்க அவர் மனம் முடிச்சதனுடைய விஷயம் தான் இங்க இவ்வளவு பெரிய அவருடைய வீழ்ச்சிக்கு அங்க ஆரம்பமாக காரணமாக அங்க இருந்திருக்கு. சோ அப்ப பாருங்க, இவர் அநேக அந்நிய ஸ்திரீகளை அங்க அவரு திருமணம் பண்றாரு, ஒன்னு ரெண்டு இல்ல 1000 பேர். அப்ப இவர் வெளியே நாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாலே அரண்மனைக்கு எப்படித்தான் வந்திருக்கணும். ஒரு சாலமோன் ராஜா வியாபார ரீதியா வெளிநாடு போறார், வரும்போது எப்படித்தான் வந்திருப்பார்? ஆமா, வரும்போது இவர் தனியா வந்திருக்க மாட்டார், ஒரு திருமணம் முடிச்சிட்டு தான் வந்திருப்பார் சரிங்களா. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படியாக போகும்போது இவர் போறாரு, வரும்போது இப்படித்தான் நடந்திருக்கும். அப்ப அரண்மனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படித்தான் ஆயிருக்கும், இவர் போவாரு வரும்போது எப்படித்தான் வருவார், வரும்போது ஆமா இவர் வரும்போது ஆமா கூட ஒரு துணையை கூட்டிட்டு தான் வருவாரு, இதுதான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க தெரிந்தவங்களா தான் அங்க இருந்திருப்பாங்க. சோ இது அளவுக்கு என்ன இருக்கிறாருன்னா, 1000 ஸ்திரீகளை அன்பான சகோதர சகோதரிகள் மனம் முடிச்சிருக்கிறார். ஆனா இது இவருக்கு நமக்கே தெரியும் தவறுன்னு தெரியும் போது சாலமோனுக்கு தெரியாதா அப்படின்னு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்நிய ஸ்திரீகளை எக்காரணத்தை கொண்டும் மனம் முடிக்க கூடாது அப்படின்றது தேவனுடைய கட்டளையாக பிரமாணமாக அங்க இருந்தது தாவீதுக்கு, மன்னிக்கணும், சாலமோனுக்கு நன்றாகவே அவருக்கு தெரியும். வாசிங்க நீங்க, ஒருத்தர் இஸ்ரேலின் மீது ஒருத்தர் ராஜாவாக ஆயிட்டா அவருக்கு என்று தேவன் விசேஷமான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அங்க கொடுத்திருந்தார். வாசிங்க நீங்க உபாகமம் 17:14-20 வரை.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய்.
பாருங்க, இதெல்லாம் தேவன் இஸ்ரேல் தேசத்தின் மீது ராஜாக்கள் வருவதற்கு முன்னமே தேவன் சொல்றார், நீங்கெல்லாம் ஒரு தேசமா உருவானதுக்கு பிற்பாடு நீங்க மற்ற ஜனங்களை பார்த்து அவர்களை போல் எனக்கும் ஒரு ராஜா வேணும் என்று கேப்பீங்க. அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜாவாக நீங்க யாரையே ஏற்படுத்திக்கீங்க, உங்களுக்குள் இருந்து உங்களுடைய சகோதரர்ல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க ராஜாக்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்நியர்கள் யாரும் ராஜாக்களா வரக்கூடாது, இந்த கட்டளைகள் அங்க கொடுக்கிறாரு. வாசிங்க,
உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க
கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு நீ ராஜாவாக வைத்துக் கொள்வாய்,
உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த.
பாருங்க, அந்நியர்கள் யாரும் இஸ்ரேல் ஜனங்களை ஆளக்கூடாது, இதுதான் தேவன் சொல்றார். அந்நியர்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு நீ ராஜாக்களாக நீ ஏற்றுக்கொள்ள கூடாது சொல்றாரு. அப்புறம்
அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும்
சொல்றாரு. பாருங்க, அந்த ராஜாக்களுக்கு கட்டளை, ராஜா அப்படின்னாலே அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, குதிரை சம்பாதிக்கிறது சரிங்களா, தன்னுடைய ராணுவ பலத்தை பலப்படுத்துறது, அநேக அவருடைய பொக்கிஷங்களை நிரப்புறது, இதுதான் அவருடைய நோக்கமாக அங்க இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நேர் ஆப்போசிட்டா அங்க பேசிட்டு இருக்கிறார். ராஜாக்களா நீங்க இஸ்ரேல் மேல ஒருத்தர் வந்துட்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அநேக குதிரைகளை நீங்க சம்பாதிக்க கூடாது. வாசிங்க,
அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப.
அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஜனங்களை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, அநேக குதிரைகளை உனக்கு என்று சம்பாதிக்கிறதுக்காக உன் ஜனங்களை கூட நீ எங்க வழிநடத்த கூடாது, எகிப்திற்கு வழிநடத்த கூடாது.
இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம்.
இனி அந்த வழியாய் கூட என்ன பண்ணக்கூடாது, திரும்பி போக கூடாது. எகிப்துக்கு நீங்க எந்த வகையிலையும் உள்ள போக கூடாது, அந்த வழியா கூட நீங்க என்ன ஆகக்கூடாது, போக கூடாது. தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க, நம்ம கூட சில சமயங்களில் சொல்லுவோம் இல்லைங்களா, இனி இந்த பக்கம் கூட உன்னைய பார்க்க கூடாது அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே போல தேவன் சொல்லும் போது நீ எகிப்துக்கு போக கூடாது, எகிப்தின் வழியாக கூட என்ன ஆகக்கூடாது, அந்த பாதையில கூட நீங்க போகக்கூடாதுன்ற ஒரு எச்சரிப்பை அங்க கொடுக்கறத அங்க நாம் பார்க்கிறோம். சாதாரணமான விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் பெரிய பாடங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கு சரிங்களா. அது மாத்திரமல்ல, வாசிங்க,
அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டும்.
பாருங்க, அடுத்து சொல்றாரு, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை என்ன பண்ண வேணாம், ஆமா திருமணம் பண்ண வேண்டாம் சொல்றாரு.
வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண.
பாருங்க, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக்கிக் கொள்ள வேண்டாம். ராஜாக்கள் எதைத்தான் செய்வாங்களோ அதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க கட்டளைகளாக பிரமாணங்களாக அங்க குடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு நீங்க சேர்க்க கூடாது.
அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ள.
அது மாத்திரமல்ல, இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க மைண்ட் கூட எப்படி இருக்கணும், உன் மைண்ட் கூட எப்படி இருக்கணும்னா பெருமை கொள்ளக்கூடாது. எச்சரிப்புகள் கொடுக்கிறார், சாதாரணமான விஷயங்கள் இல்ல.
கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும்,
அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னுடைய கற்பனைகள் கட்டளைகள் இவைகளை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமலும்
இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு.
ஆமா, இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்வதற்காக இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ராஜா நீங்க எந்திரிங்க, எந்திரிச்சு நேரா போங்க ஆசிரியப் கூடாரத்துக்கு. ஆசிரியப் கூடாரத்துக்கு போய் அங்க இருப்பாங்க யார்னா ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள்ட்ட போய் கேளுங்க என்னுடைய பிரமாணங்களை அவர் தருவார். வாங்கிட்டு நேரா எங்க போங்க, போய் கடையில போய் ஒரு ஜெராக்ஸ் பண்ணிட்டு ஒரு காப்பி எடுத்து உங்களுக்குன்னு வச்சுக்கங்க. வச்சுட்டு ஒரிஜினலா கொண்டு போய் எங்க கொடுத்துருங்க, போய் ஆசாரியிட்ட கொடுத்துருங்க. நீங்க எடுத்திருக்கக்கூடிய கை பிரதியை எப்பயுமே என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில எப்பயும் உங்களுடைய கைகள்லயே நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா என்னுடைய கட்டளைகள் என்னுடைய கற்பனைகள் இவைகள் எதையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மறந்து போகாம இருக்கிறதுக்காக என்னுடைய கட்டளைகளை என்ன பண்ணுங்க. ஆமா, வாசிங்க.
இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன்.
பாத்தீங்களா, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல, அவர் மறிக்கிற வரைக்கும், அவர் ராஜாவா இருக்கிறாரோ இல்லையோ சரிங்களா, அவர் மறிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த பிரமாணங்களை அந்த கட்டளைகளை அவர் வாசிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாசிக்கும் போது தான் தேவனதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன கட்டளைகள் இருக்கு, நம்ம எதை கடைபிடிக்கணும் எதை கடைபிடிக்க கூடாது அப்படின்ற விஷயம் அவர் நினைவுகள்ல எப்போதுமே அங்க இருந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் தேவன் ரொம்ப அழகா சொல்றாரு. இது சாலமோனுக்கு தெரியுமா தெரியாது, இவ்வளவு பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு கூட தேசத்தின் மீது வரக்கூடிய மந்திரிகள் இவங்க எல்லாம் வந்த உடனே என்ன பண்றாங்க, பதவி ஏற்கும் போது சில பிரமாணங்கள் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அது போல இஸ்ரேல் மீது இவர் ராஜாவா வரும்போது இவர் கையில என்ன கொடுத்திருப்பாங்க, ஆமா, ராஜாக்களுக்குரிய கட்டளைகளை வாசிச்சு காமிச்சு சரிங்களா, இவர் கையில கூட என்ன ஆயிருக்கும்னா அங்க பிரதிகளை இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப சகல கட்டளைகளும் சரிங்களா, ராஜாக்களுக்குரிய எல்லா விதமான நீதியின் பிரமாணங்களும் அங்க சாலமோனுக்கு அங்க நல்லாவே தெரியும். அதே சமயத்துல இந்த கட்டளைகள்ல தேவன் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு கூட அருமையான ஒரு பாடங்களை அங்க தர்றார். எகிப்திலிருந்து தான் இஸ்ரேல் ஜனங்களாக இவங்களை வழி நடத்தினேன், ஆனா நீங்க ஏ காரணத்தை கொண்டும் எகிப்துக்குள்ள நீங்க திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை அந்த கட்டளைகள்ல பார்க்கிறோம். இதே போலதான் இன்னைக்கு ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம உலகத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். எப்படியாக உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிற நாம எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் உலகத்துக்குள் போவதற்கான எந்த விதமான அனுமதி தேவன் பட்சத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. என்ன அருமையான வாழ்க்கைக்குள் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், புதிதாக இன்னைக்கு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணின ஜனங்களும் இருக்கிறோம், ஆனா மீண்டும் எங்க போவதற்கான அனுமதி தேவன் நம்ம கொடுக்கல, உலகத்துக்குள் போவதற்கான அனுமதி இல்ல. அதே சமயத்துல உலகபூர்வமான காரியங்களுக்கு உலகத்துக்குள் ஈடுபடுவதற்கான எந்த விதமான காரியங்களும் தேவன் நமக்கு அங்க அனுமதி கொடுக்கவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்பான சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். ஆனா அநேக சமயங்களில் நம்ம எங்க போயிடுறோம், அநேக சமயங்கள், ஒரு சமயம் ரெண்டு சமயங்கள் கிடையாது, அநேக சமயங்கள் நம்ம உலகத்துக்குள்ளதான் போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை, சோ அருமையான சகோதரர் எடுக்கும்போது இது பலிகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த பலிகள் நிறைந்த வாழ்க்கையில நம்மளை என்ன பண்ணணும்னா அந்த பலி பீடத்தின் மீது பலிகளாக அங்க வைக்கணும். அப்ப பலி சரிங்களா, அது தேவனுக்கு அது சுகந்த வாசனை ஆகணும்னா அது என்ன ஆகணும், அந்த பலி பீடத்தின் மீது அது நெருப்பினால் அது சுட்டெரிக்கப்படணும். சில சமயங்கள்ல நாம இந்த அழைப்புல நமக்கு சூடு பிடிக்கிறது இல்ல, ஹீட் நம்ம தாங்கறது இல்ல சரிங்களா, ஆனா அதனால என்ன பண்ணிருவோம், சில சமயங்கள்ல பாவ பலவீனங்கள்ல சிக்கும் போதோ அல்லது பழைய பலவீனங்கள் நம்ம கிட்ட எட்டி பார்க்கும் போதோ சரிங்களா, தேவன் சில அழகான சிச்சைகள் கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவார். ஆனா நாம் அந்த சிச்சைகளை வாங்கும் போது சில சமயங்கள்ல சோர்ந்து ரிலாக்சேஷனுக்காக எங்க போயிருவோம் அப்படின்னா உலகத்துக்குள் நம்ம கடந்து போயிடும். அநேக சமயங்கள்ல நண்பர்கள் உறவினர்கள் சரிங்களா, இப்படி அநேக சமயங்கள்ல நம்ம உலகத்தையும் உலகத்தில் நம்ம விட்டுட்டு வந்துட்ட அந்த சொந்த பந்தங்களையும் அல்லது உலகபூர்வமான உறவுகளையும் நோக்கி தேடி போயிடுறோம். எதுக்குன்னா அந்த மாம்சத்தை ரிலாக்ஸ் பண்றது. தேவன் இந்த பூமியில புது சிருஷ்டிகளுக்கு என்று இலைப்பாறுதல் ஒரு விஷயம் வைக்கவே கிடையாது. நமக்கு இலைப்பாறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கத்தான் அப்படின்னா, ஆமா, மகிமையில தான். சோ பூமியில இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு என்ன இல்ல, ரிலாக்ஸேஷன் இல்ல, இவங்களுக்கு இலைப்பாறுதல் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை நம்முடைய நினைவுகளில் வைக்கணும். ஆனா அநேக சமயங்களில் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அநேக சமயங்களில் நாம எகிப்துக்குள்ள போயிட்டு வர்றோம், ஆனா போகவே கூடாது. இதுதான் தேவனுடைய கட்டளை. இதுல நமக்கு உண்டான ஒரு பாடம் அங்க இருக்குது. சோ அதே சமயத்துல பார்க்கும்போது அடுத்து தேவன் சொல்றாரு, இவைகளின் படி நீங்க எப்பயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு பிரியமா வாழணும்னா என்னுடைய கட்டளைகளை என்ன பண்ணுங்க, எப்போதும் கூட கைகளில் வைத்திருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அநேக சமயங்கள்ல நாம என்ன பண்ணிருவோம் தெரியுமா, ஒரு மீட்டிங்கோ அல்லது ஒரு கன்வென்ஷனுக்கோ அல்லது எக்லீசியாவுக்கோ போகும்போது அநேக சமயங்கள்ல ரெண்டு கைகளையும் என்ன பண்ணிட்டு போவோம், ரெண்டு கைகளையும் வீசிட்டு போவோம். அதாவது கையில பட்டயம் இருக்காது. ரொம்ப முக்கியம், தேவனுடைய கட்டளைகள் நம்ம கைகள்ல எப்போதுமே அங்க இருக்கணும். சரிங்களா, தேவனுடைய சத்தியங்கள் அடங்கிய அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்முடைய கைகள்ல இருக்கும்போது நம்மளை பாவத்திற்கும் இந்த உலகத்தின் அடுத்த காரியங்களுக்கும் அவைகள் நம்மளை வழிநடத்தாமல் பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் நம்மளை அழகாக அது வழிநடத்தக்கூடியதாக அங்க இருக்கும். அதனாலதான் தேவன் சொல்றார். அப்ப ஆவிக்குரிய ராஜாக்களாகிய நாமல் கூட எப்போதும் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம வைத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இது கூட ஒரு விசேஷமான காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க கொடுக்கப்படுகிறது அங்க நாம் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான கட்டளைகள் பாருங்க, இஸ்ரேல்ல வரக்கூடிய ராஜாக்களுக்கே அங்க தேவன் கொடுத்திருக்கும் போது இந்த கட்டளைகள் எல்லாமே சாலமோனுக்கு அங்க நல்லாவே அங்க தெரியும். அப்ப சாலமோன் இவை அனைத்தையுமே நன்கு அறிந்தவராக அங்க இருக்கும்போது, சரிங்களா, இப்ப இவர் எப்படித்தான் போய் பண்றாருங்க, சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சு தேவனுடைய பிரமாணங்கள் தெரிந்தவராகத்தான் போய் அங்க தவறுகள் அங்க பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். சோ இந்த விஷயங்கள்ல தான் நமக்கு யாரை பிடிக்காம போயிருதுங்க. இது மாத்திரம் கிடையாது, திருமண விஷயம் மாத்திரம் கிடையாது. இவர் இஸ்ரேல் தேசத்தின் மீது ரொம்ப அருமையாக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளாகிய அந்த பண்டிகைகள் இவைகளை ரொம்ப அழகாக அவர் ஆசரிப்பார். ஆசரிச்சு முடிச்சுட்டு கையோட எங்க போவார்னா, தன்னுடைய மனைவிகள் விக்கிரக வழிபாட்டுக்கு வழிநடத்தும் போது அதையும் போய் என்ன பண்ணுவார்னா, விக்கிரக வழிபாட்டுக்கு அங்க போவார். இப்பேற்பட்ட மனமுடையவராக அங்க இருந்திருக்கிறார் அவர். சோ இதுதான் தேவன் இவருடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை பார்க்கும் போது அவர் மிகுந்த வருத்தமும் கோபமும் உடையவராக அங்க அவர் பார்த்து சொல்றாரு. பாருங்க சாலமோனை பார்த்து, ஒன்னு ராஜாக்கள் 11:10 ஒன்னு ராஜாக்கள் 11:10
அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார்.
பாருங்க, கர்த்தர் கற்பித்ததை என்ன ஆயிட்டார், முதல் முறை தரிசனமாகி இரண்டாவது முறை தரிசனமாகிற காலப்பகுதி வரைக்கும் ரொம்ப அருமையான வாழ்க்கையை அங்க வாழ்ந்திருக்கிறார். ஆனா இரண்டாவது முறை தரிசனம் வாங்கினதிலிருந்து அந்த தரிசனத்துல எச்சரிப்புகளை பெற்றுக் கொண்டதிலிருந்து இவர் வாழ்க்கையை அங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய கட்டளைகளின்படி யார் வாழலனா, சாலமோன் அங்க வாழவே இல்லை. சோ அதுதான் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கோபம் ஆயிடுச்சு. இவருடைய கட்டளையை தேவனுடைய பிரமாணங்களை மீறின விதங்கள், இவருடைய விக்கிரக வழிபாடுகள், சரிங்களா, அநேக ஸ்திரீகளை திருமணம் பண்ண விதங்கள், இவருடைய மைண்ட், இவருடைய நோக்கம் எல்லாம் டோட்டலாக அங்க மாறி போன உடனே தேவனுக்கு மிகுந்த கோபமாகி என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜ்யபாரத்தை அங்க முடிவுக்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது மாத்திரம் கிடையாது, இவருடைய சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒன்னு ராஜாக்களின் புத்தகம், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் முழுவதுமே அங்க போடப்பட்டிருக்கும். சோ இப்படியாக இவருடைய மரண பரியந்தம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிக்கிறார்னா, அவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தவராகத்தான் இந்த இரண்டு புஸ்தகங்கள் அங்க எடுத்து காண்பிக்குது. அப்ப இவர் எத்தனை வயதுல தான் இவர் மரணம் அவர் மரிச்சிருப்பார் என்று பார்க்கும்போது, இவர் 60வது வயதுல இவர் மரணம் அடைகிறார். ஆனா இது பைபிள்ல ரெக்கார்டு இல்ல, ஆனா நம்ம ரொம்ப அழகா நம்ம கண்டுபிடிக்க முடியும். 20 வயசுல இவர் ராஜாவாக அரியணை ஏறுறார். இவருடைய ராஜ்யபாரம் இஸ்ரேல் மீது எத்தனை வருஷம் அங்க இருந்துச்சு, 40 வருஷம். சோ 20 to 40 எவ்வளவுங்க, 60. சோ 60ல இவருடைய ராஜ்யபாரமும் முடியுது, இவருடைய பூமிக்குரிய ஜீவனத்தின் காரியங்களும் எங்க என்ன அங்க முடியுது. சோ ஆனா இவருடைய கடைசி நாட்கள், இவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள்னு சொல்லும் போது எவ்வளவு வருஷங்கள் நம்ம எடுக்கலாம், இவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது மரண காலங்கள் சொல்லலாம். சரிங்களா, மறிக்கிறதுக்கு முந்தின காலப்பகுதிகளை தான் என்ன சொல்லுவோம், கடைசி காலம் சொல்லாங்களா, சொல்லலாம் இல்லைங்களா. சோ இந்த காலப்பகுதி எடுக்கும் போது இவருடைய 55 வயதிலிருந்து 60 வயசு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆனா இவருடைய மரண கால சமயங்கள்ல இவருடைய இருதயம், இவருடைய எண்ணங்கள், சரிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த இரண்டு புஸ்தகங்கள் அங்க பேசவே இல்லை, ராஜாக்களின் புஸ்தகங்கள். மாறாக வேற ஒரு புஸ்தகம் காமிக்குது இவருடைய மரண காலங்கள். இந்த ஒரு காலப்பகுதியில, இவருடைய வாழ்க்கையின் கடைசி காலப்பகுதியில இவருடைய எண்ணங்கள், இவருடைய வாழ்க்கை முறை, இவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எந்த புஸ்தகம் பேசுதுன்னா, பிரசங்கி புஸ்தகம். ஒருவேளை இந்த புஸ்தகம் இல்லாமல் போச்சு அப்படின்னா சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி காலப்பகுதி அவர் எப்படி அவர் வாழ்ந்து முடிச்சார்ன்றது அங்க தெரியாம போயிருக்கும். அது மாத்திரமல்ல, இதுல விசேஷமான பாடங்கள் தேவன் புது சிஷ்யனாக நம்ம கொடுக்கிறாரு. அந்த பாடங்கள் கூட என்னன்னா, நம்ம கற்றுக்கொள்ள முடியாம கூட ஆயிருக்கும் சரிங்களா. சோ பார்க்கலாம், நாம பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் தான் முழுக்க முழுக்க அவர் எழுதின புஸ்தகம் தான். சோ அதனாலதான் பிரசங்கி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பிரீச்சர், பிரீச்சர் அப்படின்னா போதிக்கிறவர், புரியுதுங்களா, போதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தகம் முழுவதுமே யார் தான் எழுதிட்டா அப்படின்னா, சாலமோன் தான் அவர் எழுதியிருக்கிறார். சோ இவர் எப்படி இந்த புத்தகத்தை அவர் எழுதுறாருன்னா, தன்னை முன்வைத்து, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை முறையை முன்வைத்து சாலமோன் அங்க இப்பேற்பட்டதான அவருடைய காரியங்களை அங்க எழுதுறத அங்க நாம் பார்க்கிறோம். நாம் என்ன எழுதுறாரு அவரு பிரசங்க புஸ்தகத்துல, எப்படி வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களை நம்ம பார்க்க முடியும், இதுல என்ன பாடங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, சாதாரணமான விஷயங்கள் இந்த புத்தகங்கள்ல அவர் பேசல. என்ன பேசுறாருனா, மாயை, மாயைன்னு பேசுறார். மாயை அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம் இல்ல, இப்ப இருக்குது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன இல்லாமல் போயிரும். ஆமா, சோ முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், இந்த காலப்பகுதிகளில் இருக்கு எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஆனா தேவன் வச்சிருக்கிறவருடைய தெய்வீக திட்டத்துல வர இருக்கக்கூடிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல இப்ப இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் என்ன ஆகாது, இருக்காது சரிங்களா. சோ அதனாலதான் அவர் சொல்லும் போது, மாயை மாயை இப்ப எல்லாம் இருக்குது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் என்ன, இப்ப இருக்கிற எதுவுமே இருக்காது. சோ இந்த அர்த்தத்துல தான் அங்க என்ன பண்றாருனா அங்க ஒரு பேசிட்டு இருக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, 7:1 நீங்க வாசிங்க.
பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஐன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது.
ஜனனன். சோ பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறாரு. என்ன சொல்றாரு, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் அவனுடைய மரண நாள் நல்லது. ஏன் அப்படி பேசுறாரு? சாலமோன் ரொம்ப அருமையா வாழ்ந்து முடிச்சவர் அவர் சரிங்களா. சோ இவரை போல பூமியில வாழ்ந்த மனுஷன் யாருமே இல்ல. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய பிறந்த நாளை பார்க்கிறோம் அவனுடைய மரண நாள் நல்லது அப்படின்னு பேசுறாருன்னா, ஏன் பேசுறாரு, என்ன காரணத்துக்காக அவர் பேசுறாரு, தேவன் ஏன் இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக அவருடைய வேதத்தின் புஸ்தகத்தில் அங்க வைக்கணும் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி சொன்ன பிரகாரம் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்ட அனுபவங்கள் இவைகளை எல்லாம் முன் வச்சுதான் இந்த பிரசங்க புஸ்தகம் முழுவதுமே அங்க எழுதிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். நாம் அந்த ஒரு வகையில பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் அந்த மரண கால பகுதிகளில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் அங்க பேசுறார். நமக்கு தெரிந்து சாலமனுடைய வாழ்க்கையில 1000 திருமணம் மற்றும் விக்கிரக ஆராதனை இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் இந்த பூமியில செஞ்சிட்ட காரியங்களை குறித்து அவரே அவருடைய வாய்மொழியில சொல்றாரு பாருங்க. நீங்க வாசிங்க, பிரசங்கி புஸ்தகம் நீங்க எடுத்துக்கலாம். பிரசங்க புஸ்தகத்துல 2:25
என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய்
காக்கும். 2:10 வாசிங்க.
என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை.
என்ன சொல்றாரு பாருங்க, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, ஒன்றையும் நான் தடை பண்ணல. அப்ப சாலமோன் என்ன பண்ணிருக்கிறார், அவருடைய கண்கள் எதையெல்லாம் இச்சிச்சிருக்கோ அதையெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார், அனுபவிச்சிருக்கிறார். அனுபவிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்துச்சா, இருந்துச்சா, இருந்துச்சு. ஏன்னா அவர் ராஜா, பூமியின் மீது மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர் கூட அவர், இவரே போல ஒரு ராஜா இல்ல. சோ இப்படி இருக்கும்போது இவர் இச்சித்த எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிருக்கிறார்னா, தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவிச்சிருக்கிறாரு சரிங்களா. இது மாத்திரம் கிடையாது, பூமியில இவரை போல சாப்பிட்டவங்க யாரும் கிடையாது. 25 சொல்றாரு பாருங்க,
என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன்,
என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார். அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார், இவரை போல பிசினஸ் பண்றவங்க யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அதனுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவரு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் இவர்கிட்டதான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். நாம ஏன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர் இருந்திருக்கிறார் அவரு சரிங்களா. சோ அதனாலதான் அவர் சொல்றாரு பாங்க, தன்னை குறித்து அவரே என்ன பண்றாருனா, ஒரு விட்னஸ் பண்றாரு, என்னை போல வாழ்ந்தவன் எவனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவைகளெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருனா, 6:2 நீங்க வாசிங்க.
அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை.
இந்த உலகத்துக்குள் ஒரு மனுஷன் ஈடுபட்டு இந்த உலகபூர்வமான காரியங்கள்ல ஒரு மனுஷன் உலகத்தின் காரியங்களை அவர் தேட ஆரம்பிச்சார்னா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே அந்த மனுஷன் சம்பாதிக்கலாம், எல்லாம் நல்லா இதாகும். ஆனா அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாலும் அவைகளை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு என்ன இல்ல, சக்தி இல்ல. அப்படின்னா சம்பாதிக்க சம்பாதிக்க இவட சரீரம் என்னாகிட்டே போகும். ஆமா, மரணத்துக்குள்ள அதிகமா போகும், வயசாகிட்டே போகும். சரிங்களா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல சம்பாதிக்க முடியாது. ஒருத்தர் நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிருக்கும் போது அவர் வயசை பாத்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கும், முடியெல்லாம் நிறைச்சு சரிங்களா, அவர் மறைக்கக்கூடிய கண்டிஷன்ல அவர் வந்திருப்பார். அப்ப யார்தான் வந்து அவருடைய சொத்துக்கள்ல செட்டில் ஆவாங்கன்னா அவருடைய பிள்ளைகள் தான் வர மாதிரி இருக்கும். இவரால் என்ன பண்ண முடியாது, இவரால் ஆமா அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லாம அங்க இருக்கும். சரிங்களா, என்னன்னா என்ன சம்பாரிச்சாலும் நீங்க மறைச்சு போயிருவீங்க, அது உங்களால முழுவதுமா அனுபவிக்க முடியாது. அந்த சக்தியை அந்த பலனை தேவன் எந்த மனுஷனுக்குமே அங்க கொடுக்கலன்னு சொல்றாரு. இது கூட அருமையான ஒரு பாடம். ஏன்னா புது சிஷ்யர்களாகிய நாம இந்த உலகத்துல அநேகர் என்னன்னா உலகபூர்வமான காரியங்களையும் சரிங்களா, வீடு கட்டுறதுலயும் தொழில் ரீதியாகவும் அநேகர் தங்களுடைய சிந்தனைகளை இன்னைக்கு செலவிட்டு இருக்கிறாங்க. இது கூட தவறு. ஏன்னா இதெல்லாம் எச்சரிப்புகளாக சபைக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள். சரிங்களா, சோ என்னத்தான் காரியம், என்னத்தான் நோக்கமா அங்க இருக்கணும் புது சிருஷ்டிகளுக்கு என்று பார்க்கும்போது இந்த முடிவு பகுதியில் அங்க சாலமோன் ரொம்ப அருமையாக அங்க பேசுறார். சக்தியை தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல, உலகத்துல எவ்வளவு சேர்த்தாலும் அவைகளை அனுபவிப்பதற்கான திராணி அவனுக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. சரி, இதெல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்னா, இவைகள் மாத்திரம் பேசல, பிரசங்க புஸ்தகங்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா பாருங்க, இப்பேற்பட்ட சாலமோன், இவ்வளவு ஞானம் வாங்கின சாலமோன், இவ்வளவு விசேஷமான வார்த்தைகளை பேசக்கூடிய சாலமோன் ஏன் தவறுகள் பண்ணாரு? அவரே சொல்றாரு, என் கண்கள் இச்சித்தேவிகள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன், நான் அனுபவித்தேன்னு சொல்றாருனா ஏன் செஞ்சார். அப்ப சாலமோனுக்கு தெரியுமே அவங்களுடைய அம்மா கூட இப்படித்தான் வளர்த்திருக்கிறாங்க, புத்திமதிகள் சொல்லித்தான் வளர்த்திருக்கிறாங்க, அவருடைய தகப்பன் வாங்கிட்ட அனுபவங்களை எல்லாம் இவர் கூட பிள்ளையாக இருந்து பக்கத்துல பாத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய தகப்பன்மார் கூட இப்படித்தான் வழிநடத்திருப்பாரு, தேவனுடைய கட்டளைகளை சொல்லித்தான் வழிநடத்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அறிவையும் சரிங்களா, தன்னுடைய தாயின் போதனையில வளர்ந்துட்ட இவர் ஏன் இப்ப ஏற்பட்ட பாவ காரியங்கள் அவங்க ஈடுபட்டான்னு சொல்லி பார்க்கும்போது அதையும் அவரே பேசுறாரு. பாருங்க, பிரசங்கி இரண்டாம் அதிகாரத்துல மூணுல இருந்து நீங்க வாசிங்க.
வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு.
ஆமா, இதுதான் விஷயம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு
என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருந்தேன்.
என்ன பண்ணேனா, என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோன் ஞானி மாத்திரம் கிடையாது, அவரு விஞ்ஞானி. புரியுதுங்களா? அவர் ஞானி மாத்திரம் கிடையாது, அவர் விஞ்ஞானி கூட அவரு. சரிங்களா, சோ அவருடைய காலங்களில் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சரிங்களா அநேகம். ஒரு செவத்துல மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது என்ன பாசி பிடிக்கும் தெரியுங்களா, இதெல்லாம் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு ரிசல்ட் கொடுப்பார். நீதிமலைகள் எடுத்து வாசி பாருங்க, ஒவ்வொரு மிருகங்களை குறிச்சு அழகா பேசிட்டு வருவார், சிறந்தையை குறிச்சு பேசிக்கிட்டு இருப்பார், பள்ளியை குறிச்சு பேசிட்டு இருப்பார். இவர் பாத்தீங்கன்னா இவன் ஞானி மாத்திரம் கிடையாது, ஒரு விஷயங்களை பார்த்தா அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அதை ரிசர்ச் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய இவர் ஒரு ஆமா ரிசர்ச் ஒரு விஞ்ஞானியாக அங்க அவர் இருந்திருக்கிறார். இப்ப என்ன பாக்குறாருன்னா, இவர் எல்லா மனுக்குல ஜனங்களை பாக்குறார், எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு அடிமைத்தனப்பட்டவர்களாக, ஒவ்வொரு விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்களாக, சில விஷயங்களை வாஞ்சிக்கிறவர்களாக ஒவ்வொருத்தரும் உலகத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும் போது என்ன பண்றாருன்னா, மனுபுத்திரர் அனைவரும் மீண்டும் வாசிங்க.
வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும்.
பாருங்க, இவங்க ஏன் மனுக்குளம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் மீது அதிக இது வச்சிருக்கிறாங்களே, அதுல என்னத்தான் கிடைக்குது மனுஷர்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நாடி தேடி அவர்களை அனுபவிப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகள் பிரயாசம் எடுக்கிறாங்க, அப்படித்தான் செய்யறாங்க. அதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு இவர் ஆராய்ச்சிக்குள்ள இறங்குறார். இப்படி இறங்கும் போது தான் என்னன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள உள்ள போகலாம், எதை மனுஷர்களுக்கு எது நன்மையா இருக்கு, அதுக்குள்ள என்னத்தான் மனுஷர்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் இப்ப உள்ள இறங்குறார். இறங்கும் போது சரி எதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆராய்ச்சியை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு போகும்போது எதுக்குள்ள போறாரு தெரியுங்களா? ஏன்னா இவர் தான் ஒரு காலத்துல பேசுறார், நீதிமொழிகள்ல பேசும்போது மதுபானம் கூடவே கூடாது, மதுபானம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு அவர் தான் பேசிட்டு வர்றார். வாசிங்க நீதிமொழிகள் 23 அதிகாரத்துல 29 35 வரை நீங்க வாசிங்க.
ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் ரத்த வருமானமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறு மாறானவைகளை பேசும்.
இந்த வசந்தம் சொல்லுகிற பிரகாரம் எல்லாம் இருக்குதா இல்லீங்களா? ஒருத்தர் டிங்குக்கு அடிமை ஆயிட்டார்னா அவருடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அவருடைய சூழ்நிலைகள் எப்படி போகுன்றத டிட்டோவா என்ன பண்றாருனா எடுத்து சொல்றாரு. யாரு? சாலமோன் டிட்டோவா பேசுறாரு. சின்ன சின்ன விஷயங்களோட ரிப்போர்ட் கொடுக்கிறாரு அவரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது பாக்குறதுக்கு எப்படித்தான் இருக்கும், பல பழப்பா இருக்கும், ரத்த வர்ணமா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படின்ற விஷயம்லாம் என்ன பண்றாரு, பின் பாயிண்ட்ல ஒவ்வொரு விஷயமா எடுத்து வைக்கிறார். உள்ள போச்சுன்னா உங்களுக்கு மதிமயங்கிரும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாது, அடுத்தவங்கிட்ட அடி வாங்கிட்டு வருவீங்க, கீழே விழுந்துருவீங்க. எல்லா விஷயமும் என்ன பண்றாரு, எல்லா விஷயமும் சொல்றாரு. வாசம் முடிங்க.
நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும், பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை.
பாருங்க இதெல்லாம் சொல்றாங்களா இல்லீங்களா, என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. அப்புறம்
என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை.
அடிச்சாலும் சுரணம் இருக்குமா உங்களுக்கு எல்லாம்? பாருங்க இவ்வளவு விஷயம் என்ன பண்றாருனா எடுத்து சொல்றாரு. அவர் யாருங்க? சாலமோன் தான் சொல்றாரு. எப்படி இவரால் இவ்வளவு ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்குள்ள அவரு ஆராய்ச்சிக்குள்ள இறங்குறாரு. எந்த விஷயத்துல இறங்குறாருனா, அதே நீங்க பிரசங்க மீண்டும் வாங்க 2 அதிகாரத்துல 3 வாசிங்க.
வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால்
தேற்றிக் கொண்டிருந்தேன். உட்கார்ந்து யோசிக்கிறார், என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருந்தேனா என்ன, எதுல உள்ள போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வருது. வாசிங்க.
நான் என் தேகத்தை மதுபானத்தால்
சீராட்டிக் கொண்டிருக்கவும்
மதியீனத்தை பற்றிக் கொண்டிருக்கவும்
என் உள்ளத்தில் வகை தேடினேன். ரொம்ப அழகா தன்னை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கிறார். உலகபூர்வமான விஷயத்துக்குள்ள என்னத்தான் இதுல அவங்களுக்கு கிடைக்குது, நம்ம தான் சொன்னோம், ஆனா இதுக்குள்ள என்ன கிடைக்குது அவங்களுக்கு, இதுல என்ன உங்களுக்கு ஜனங்களுக்கு, இதுல ஏன் இவ்வளவு அடிமைத்தனமா இருக்கிறாங்க, இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்றாருனா ஆராய்ச்சிக்குள்ள இவரே இறங்குறார். இறங்கி அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா இப்ப அவர் என்ன பண்ணணும்? ஆமா, இவர் என்ன பண்ணணும், இவர் குடிக்கணும். குடிக்க கூடாதுன்னு சொன்ன இவரே என்ன பண்றாருனா குடிக்க ஆரம்பிக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் நாம, சரிங்களா? உலகத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லா விஷயங்களையும் போய் என்ன பண்றாருனா ஆராய்ச்சி பண்ணிட்டு ரிசல்ட் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா மாயை, ஒண்ணுமே இல்லை. என்னென்ன விஷயம் பேசுறாரு தெரியுங்களா? பிரசங்கி 12 அதிகாரங்கள் முழுவதும், 11 அதிகாரம் முழுவதும் நீங்க ஃபுல்லா நீங்க வீட்டுல நீங்க டீட்டெயிலா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் உலகபூர்வமான பாவங்கள்ல இருந்துட்டு, அது மாத்திரம் கிடையாது உலகபூர்வமான நோக்கங்கள் இருக்கு பாருங்க, பணம் சம்பாதிக்கிற விஷயம், சொந்த பந்தங்கள், சரிங்களா? அது மாத்திரம் கிடையாது. சோ உலகத்திலேயே நான் ஒரு பெரிய லெவல்ல வரணும்ன்ற எண்ணம் உடையவர்கள், இவங்களோட எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணி அங்க ஒரு ரிசல்ட் அவர் கொடுக்கிறாரு. அவர் சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லாம் சொல்றாரு. உலகத்தினுடைய கவர்மெண்ட் விஷயம் பேசுறாரு, நீதித்துறை, நீதி எங்க கிடையாது பேசிட்டு இருக்கிறாரு. சோ அதே போல உலகபூர்வமான நண்பர்கள் பேசுறாரு, எல்லாம் பேசிட்டு எப்படித்தான் ரிசல்ட் கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க வீட்டுல வாசி பாத்துங்க, நான் டீட்டெயிலா சொல்ல நானு. ஆனா உலகத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அவைகளை எல்லாம் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு பைனலா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, எதுக்குள்ளயும் நீங்க போயிடாதீங்க, எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க சாலமோன் அங்க கொடுக்கறத நம்மளால அங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயம் படிச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா மாயை 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 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவார். இவனமாக சகல விஷயங்களையும், பூமியில என்னென்ன விஷயங்கள்லாம் மனுஷனுக்கு நல்லதா தோணுதோ, அவனுடைய பார்வைக்கு இச்சையா தோணுதோ, எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன், நான் அனுபவிச்சுட்டேன், அதுல எந்த விஷயமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல, நீங்க யாரும் உள்ள போயிடாதீங்கன்ட்டு 12 அதிகாரம் முழுவதும் பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? 12 அதிகாரம் விசேஷமான அதிகாரம், பிரசங்கி 12. ஆமா, இவைகளெல்லாம் நீங்க பெற்று அனுபவிச்சுட்டு நீங்க வர்றப்ப உங்களுக்கும் என்னை போல வயசாயிரும், நிக்கிறதுக்கு உங்களுக்கு காலில் என்ன இருக்காது, பலன் இருக்காது. ஒருத்தவங்க பேசினா கேட்கறதுக்கு காதல, ஆமா கேட்கும் திறன் போயிரும், கண் பார்வை அப்புறம்னா மங்கிரும். நீங்க எதுவுமே செய்ய முடியாது, ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால நீங்க இப்பயே என்ன பண்ணுங்கன்னா உலகத்துக்குள் ஈடுபடாம நீங்க என்ன பண்ணுங்க பேசுறாரு பாருங்க. பிரசங்கி 12 அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க.
ஒவ்வொரு கிரியையும்
அதுக்கு மேல் வசனம்,
காரியத்தின் கடைத்தொகையை
பாருங்க. காரியத்தின் கடைத்தொகை. சோ கன்க்ளூஷன் கொடுக்கிறார் அவர். ஃபுல்லா பிரசங்கி அந்த 12 அதிகாரங்களும் பேசிட்டு பைனலா வந்து சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன், எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு முன்பாக நான் பேசிட்டேன், பேசிட்டு பைனலா உங்களுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்ற பாருங்க.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து,
தேவனுக்கு பயந்து
அவர் கற்பனைகளை கைக்கொள்,
அவர் கற்பனைகளை கைக்கொள்.
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே,
எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமை இதுவே. இதுதான் அவங்க முடிக்கிறார். சாதாரணமான வார்த்தை எச்சரிப்பு கிடையாது. அவர் பாருங்க, இப்ப இவ்வளவு பெரிய எச்சரிப்பை எங்க சாலமோன் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லும் போது, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த மரண கால பகுதிகளில் இவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்னதான் நினைச்சிருப்பார், அல்லது தன்னுடைய தவறுகளை குறித்து அவர் என்ன ஆயிருக்கணும். அவர் கண்டிப்பா அவர் உணர்ந்தவராக, சரிங்களா, தன்னுடைய தவறுகளுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பை கேட்டவராகத்தான் என்ன ஆயிருக்கணும், கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதனாலதான் சொல்லும் போது எல்லா விஷயங்களையும் நான் உள்ள போய் பார்த்துட்டேன், எதுக்குள்ளேயே நீங்க போயிடாதீங்க. காரியத்தின் கலைத்தொகை என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னங்க அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. இதுதான் எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமையை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப எளிமையா முடிக்கிறார். ஆமா, சோ இன்னைக்கு கூட அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப ஏற்பட்ட நிலைமையில தான் நாம கூட அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய தலையின் மீது வந்திருக்கக்கூடிய கடமை கூட என்னதாங்க, தேவனுடைய சித்தம் செய்யறதுதான். தேவனுடைய சித்தம் செய்யறதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாகவும் எண்ணமாகவும், இதுதான் நம்முடைய சிந்தையாகவும் அங்க இருக்கணும். இதுல இருந்து நம்ம தவறும் போது தான் நமக்கு ஆபத்துகள் அங்க வரதான் பார்க்கிறோம். நாம எப்பயுமே நம்ம சிந்தனையை நம்ம மாற்றக்கூடாது, நம்முடைய நோக்கத்தை நாம எந்த வகையிலுமே அன்பான சகோதர சகோதரிகளே நாம மாற்றவே கூடாது. சோ அப்படி மாறும்போது தான் நம்முடைய லைஃப்ல நமக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரும், நம்முடைய நோக்கத்தை இழந்தவர்களாக, நம்முடைய பரிசை இழந்தவர்களாக அங்க நாம நிற்கக்கூடிய சூழ்நிலை அங்க வரும் நாம. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம, நம்முடைய பூமியில நம்முடைய நாட்கள், தேவன் எவ்வளவு நாட்கள் அனுமதிச்சிருக்கிறார், அவர் நாட்கள் முழுவதுமே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே முழு முயற்சிகளும் பிரயாசங்களும் வாஞ்சியும் நாம் எடுக்கிறது ரொம்ப ஏற்றதாக அங்க இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சாலமோன் அங்க குறித்து சொல்லியிருக்கிறார் சகல விஷயங்களையும். நாம ஒருவேளை ஒரு கேள்வி எழுப்பலாம், பிரதர் சாலமோன் வாழ்ந்த காலம் எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, அவர் வாழ்ந்தப்பெல்லாம் இப்ப இருந்த விஷயங்கள்லாம் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அப்ப இல்ல, இப்ப நிறைய விஷயங்கள் சாலமோன் பார்க்காத விஷயங்கள்லாம் இப்ப இருக்குது, இவைகளுக்குள்ள நாங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு கூட சில பேர் தங்களுடைய எண்ணங்கள்ல நம்ம நினைக்கலாம். நாம இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பா எதுக்குமே அனுமதி இல்ல புது சிருஷ்டிகளுக்கு. ஏன்னா சாலமோன் இதையும் பேசிட்டு போயிருக்கிறார், என்னன்னா நீங்க பாக்குற எல்லாமே, இப்ப பார்க்கக்கூடிய எல்லாமே எப்பயே வந்தது தெரியுமா, நீங்க இப்ப பாக்குற எல்லாமே பழசுதான், எதுவுமே புதுசு கிடையாது, பூமியில நூதனமானது ஒன்றுமே இல்லை. அதையும் எங்கதான் பேசுறாருனா, இதே பிரசங்கில அங்க பேசுறார், பூமியில நூதனம் புதுசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாக்குறதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே புதுசுன்னு பார்ப்போம், சரிங்களா. பாருங்க, ஒரு லேப்டாப் பார்க்கும்போது, ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது எப்படித்தான் பார்த்தோம், முதல் முதல்ல கம்ப்யூட்டர் உள்ள வரும்போது எப்படிங்க, கம்ப்யூட்டர் பேரை கேட்கும் போதே புதுசு நமக்கு. அப்ப அது வெளியில பார்க்கும்போது ரொம்ப புதுசு, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா என்ன ஆயிட்டு வருது. ஆமா, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கையில குடுக்கறாங்க. இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன், 1G 2G 3G எல்லாம் தாண்டி 5G வரைக்கும் போயிட்டு இருக்கு, சரிங்களா. இதெல்லாம் நமக்கு பாக்கும்போது எப்படிதான் இருக்கு, ரொம்ப புதுசு, ரொம்ப நூதனம், சரிங்களா. அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது கைகளுக்குள்ளேயே மனுஷன் கெட்டு போவதற்கான எல்லா விதமான விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா சாலமன் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாக்குறது எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே என்னதான் பழசுதான், பூமியில நூதனமானது எந்த விஷயங்களும் கிடையாது. நீங்க நூதனம் சொல்லிட்டு எதுக்குள்ளேயும் உள்ள போயிடாதீங்க, தேவனுடைய சித்தம் செய்யறத மாத்திரம் உங்களுடைய நோக்கமாக நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி மாபெரும் ஒரு எச்சரிப்பை அன்பான சகோதர சகோதரிகளே அங்க குடுக்கறத அங்க நாம் பார்க்கிறோம். நாம இதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமா கூட இருக்கணும். அதுதான் கடந்த பாடத்துல இருக்கும்போது, ஒன்று நான் செய்கிறேன், இதுதான் நம்முடைய எண்ணம், இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். கடந்தவைகளை மறந்து அப்படின்னு சொல்லும் போது, சரிங்களா, எல்லாத்தையுமே மறக்கணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில நம்முடைய ஜீவனை கூட நம்ம அருமையாக எண்ணாமல் நம்ம ஓடணும். இப்படித்தான் அப்போஸ்தலன் பவுல் ஓடினார். நீங்க வசனம் வாசிங்க, நீங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 24வது வசனம்.
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
பாருங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். சோ அவருடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவனை கூட அவர் எப்படி இது பண்ணியிருக்கிறாரு, அருமையாக எண்ணல. இதே போலத்தான் நாம் கூட இருக்கணும். சோ பூமிக்குரிய காரியங்கள், நம்முடைய ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், எந்த விஷயங்களை குறித்து நாம கவலைப்படாமல், அல்லது அவைகளுக்குரிய தேடல்கள் நம்ம அந்த பூமியில நம்ம ஈடுபடாமல், நாம இந்த பூமியில தேவ சித்தம் செய்யறதுதான், ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் அப்படின்னு வாழ்ந்து முடிக்கிறது, அது ரொம்ப சிறந்ததாக அன்பான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்றாரு, என்னுடைய ஜீவனை கூட என்ன, என்னுடைய ஜீவனை கூட நான் அருமையாக எண்ணேன், தேவனுடைய சித்தம் செய்யறதான் நான் விருப்பமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். சரிங்களா? சோ இதையே தான் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கூட நம் கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கணும்ன்ற ஆசை விருப்பம் தான் தேவன் நம்ம கிட்ட வைக்கிறாரே தவிர, மாறாக எந்த வகையிலையும் நாம இடதுபுறமும் வலதுபுறமும் அல்லது உலகத்துக்குள்ள எந்த வகையிலையும் நாம் சாய்ந்து போவதற்கான அனுமதி தேவன் கொடுக்கல. சோ ஒருவேளை அப்பேற்பட்டதான சூழ்நிலைக்குள்ள நாம் அகப்பட்டிருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் தேவன் ரொம்ப அருமையாக அங்க வச்சிருக்கிறார். சோ இவைகளை எண்ணி பார்த்து அன்பான சகோதர சகோதரிகளே, சோ சாலமோன் ரொம்ப அருமையான உலக ஈடுபாட்டுக்குள்ள இருந்த ஒருவர். பார்க்கும்போது தேவன் அவருக்கு விசேஷமான ஞானம் கொடுத்திருந்தார். அந்த ஞானம் அவர் மறிக்கிற வரைக்குமே இருந்துச்சா இல்லீங்களா? அவருடைய வாழ்க்கையில அவருடைய தேவன் அவருக்கு கொடுத்த ஞானம் அவருடைய மரண காலம் வரைக்கும் அவருக்கு இருந்துச்சா, அல்லது பாதியிலேயே போயிருச்சா? இருந்துச்சு. இருந்ததுனால தான் ரொம்ப அருமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் என்னுடைய ஞானத்தை என்னுடைய வாழ்க்கையில பாதி வருஷங்கள் என்ன பண்ணேன், தேவ சித்தம் செய்வதற்கும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் பயன்படுத்தினேன், மீதி வருஷம் உலகபூர்வமான விஷயங்களுக்குள்ள ஆமா ஆராய்ச்சிக்குள்ள என் ஞானத்தை உள்ள போட்டேன். ஆனா போட்டுட்டாலும் என்ன கொடுக்கிறாரு, நான் ரிப்போர்ட் கொடுக்கிறேன் உங்களுக்கு, யாரும் உள்ள போயிடாதீங்க. இந்த விஷயங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு அருமையான பாடத்தையும் அங்க எச்சரிப்பையும் கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கு. ஆனா இவைகளெல்லாம் சொல்லி முடிச்ச சாலமோன் அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மரணம் தான் அவர் மறிச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு சமாதானம் உள்ள ஒரு மரணம் தான் அங்க அவர் மறிச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தையே அவருடைய பேருடைய அர்த்தமே என்னங்க, சாலமோன். ஹீப்ருல பார்க்கும்போது ஷெலமோ அப்படின்ற வார்த்தை வருது, அதாவது சமாதானம் உள்ள ஒரு சமாதானமான மரணம் தான் யார் மறிச்சிருக்கணும்னா, கண்டிப்பா அங்க அவர் மறிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அன்பான சகோதர சகோதரிகளே அங்க நாம் பார்க்கிறோம். நாம ஏன்னா இன்னைக்கு நாம கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக தவறுகள் பாவங்கள் பண்ணிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் அவைகளை உணர்ந்தவர்களாக போய் நிற்கும் போது அவைகளை தேவன் நமக்கு என்ன பண்றார், என்ன பண்றார், நமக்கு கிருபையில அவைகளை மன்னித்து மீண்டும் இந்த வாய்ப்புல ஓடுவதற்கான வாய்ப்பை என்ன பண்றாருனா நமக்கு ஏற்படுத்தி அங்க கொடுக்கறதை ரொம்ப அழகாக அன்பான சகோதர சகோதரிகளை அங்க நாம் பார்க்கிறோம். நாம சோ இவைகளை நாம் நினைத்து பார்த்து நாம் இந்த பாடங்கள் வாயிலாக சாலமனுடைய காரியங்களை எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவ சித்தம் செய்வது தான் நம்முடைய பிரதானமாக நோக்கமே இருக்கணுமே தவிர, மாறாக உலகபூர்வமான எந்த விஷயங்களையும் நாம் ஈடுபடுவதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கல. அதை அநேக சப்ஜெக்ட்ஸ் காலிலிருந்து கேட்டோம். அது மாத்திரமல்ல, சாலமனுடைய வாழ்க்கையிலிருந்து கூட தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். சோ தேவனுக்கு பிரியமானபடி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பதற்கு தேவனுடைய கரத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான கிருபைகளை தந்து தேவன் தாமே என்ன மனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.